முத்துள் செல்வம், செவி செல்வம், முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலம் அந்த தமிழ்ங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் சங்கம் மோனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய திருக்குறள் காலம் ஆதரியதல் அதிகாரத்திலிருந்து முதல் குறள், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தான் செய்யின். ஒருவன் தான் செய்ய முற்படும் தொழிலை தகுதியான காலத்தை அறிந்து ஏற்றதொரு இடத்தோடு பொருந்தி வருமாறு செய்ய முயல்வானேயானால் அவன் இவ்வுலகத்தை ஆள கருதினாலும் அதுவும் கைகூடும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் அடுத்த குறள், காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர். இவ்வுலகம் முழுவதையும் தமதாக கைப்பற்ற எண்ணுபவர்கள் அதனை கொள்ளுவதற்கு ஏற்ற காலத்தை எண்ணி மனக்கணக்கம் இல்லாது அது வருமளவும் காத்துக் கொண்டிருக்க வேண்டியவர்கள் ஆவார்கள் என்கின்றார் திருவள்ளுவர். நேர்களே, கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு இதே நாளில் நம்மை எல்லாம் விட்டு பிரிந்த ஐயா திரு மலேசியா வாசுதேவன் அவர்களுடைய நினைவை போற்றும் நிகழ்ச்சி இது. தமிழக பின்னணி பாடகராக, குணச்சித்திர வேடங்கள் ஏற்று நடித்த ஒரு நடிகராக மக்களின் மனதில் என்றும் நிலைத்திருக்கும் அந்த மகா கலைஞனுக்கு புகழ் சேர்க்கும் நிகழ்ச்சி இது.
பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் கொட்டில் கட்டும் இளமை. பட்டு வண்ண சேலைக்காரி எனை தொட்டு வந்த சொந்தக்காரி, ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் கொட்டில் கட்டும் இளமை. ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை, அவள் புன்னகையில் கொட்டில் கட்டும் இளமை.
வாழுகின்ற வரைக்கும் பாசம் வந்து தழைக்கும், வாசம்
உள்ளத்தில் என்றென்றும் வா பட்டு வண்ண சேலைக்காரி சுனை தொட்டு வந்த சொந்தக்காரி ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை ஒரு பெண்ணிடத்தில் என்ன என்ன புதுமை அவள் புன்னகையில் தொட்டில் கட்டும் இளமை.
நேர்களே, இந்த ஆக்லாந்து நகரில் வாழ்ந்து வரும் திரு யுகேந்திரன் அவர்கள் தன் தந்தை மலேசியா வாசகன் அவர்களை பற்றி வலைதளத்தில் பதிவிட்டிருந்தார். அவருடைய அனுமதியுடன் இதோ உங்களுக்காக.
கலைமாமணி பட்டம், தமிழக அரசின் விருதுகள், 85-க்கும் மேற்பட்ட படங்கள், 8,000-க்கும் மேற்பட்ட பாடல்கள்,
வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அது குத்தால சுகவாசம்
ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவை பா.
பல நாடுகளில் இசை கச்சேரிகள்,
இஷ்ட மரந்து ஊர மரந்து பாட்டு பாடி தெரிஞ்சதும்
கோடிக்கணக்கான ரசிகர்கள்.
ஈரோடு நகரத்தில் வாழுகிற என் அன்பார்ந்த ரசிக பெருமக்களை உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள்.
இவை அனைத்திற்கும் சொந்தக்காரர், பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்தவர், நாடு நமக்கு என்ன செய்தது என்பதை விட நாட்டிற்கு வாழும் காலம் முழுவதும் பெருமை சேர்த்தவர், மண்ணின் மைந்தன் அமரர் மலேசிய வாசுதேவன் அவர்கள்.
பூங்காத்து திரும்புமா ஏம் பாட்ட விரும்புமா பாராட்ட மடியில் வச்சு தாராட்ட எனக்கு தாய் மடி கிடைக்குமா.
மலேசிய வாசுதேவன் பிறந்தது ஜூன் மாதம் 15-ஆம் தேதி 1944. இசை உலகிற்கு பேர் இழப்பை ஏற்படுத்தி ரசிகர்களின் மனதில் சோகத்தை ஏற்படுத்தி இன்னும் ஒரு முறையாவது அந்த காந்த குரலையும் அவரின் புன்னகை சிந்தும் அன்பு முகத்தையும் பார்க்க மாட்டோமா என்று எங்க வைத்து சென்ற மறக்க முடியாத நாள் பிப்ரவரி 20-ஆம் தேதி. கால் கட்டை விரலில் ஏற்பட்ட காயம் கேள்வியான கலைஞனை நம்மிடம் இருந்து கவி சென்றது. அவரின் வாழ்க்கை வரலாறு காட்டின் ஒற்றப்பாலம் என்ற ஊரில் பிறந்தவர் சாத்து நாயர். அதே கேரள மண்ணில் பொல்புலி கிராமத்தில் பிறந்தவர் அம்மாளு. அவர்கள் தத்தம் குடும்பத்தினருடன் வயிற்று பிழைப்புக்காக கடல் கடந்து வந்து சேர்ந்த ஊர் மலையா. சிரம்பான் பகுதியில் ரப்பர் தோட்டத்தில் வேலை பார்த்தார்கள். சில ஆண்டு காலம் கடந்து சாத்து நாயருக்கும் அம்மாளுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. திருமணம் நடந்து அவர்களுக்கு 8 குழந்தைகள் பிறந்தார்கள். 6 மகன்கள், 2 மகள்கள், வேலுச்சாமி, பொன்னையா, வேலாயுதம், பள்ளிக்குட்டி, கிருஷ்ணன் குட்டி, லட்சுமி, கோபாலன், ஆறுமுகம் ஆகியோரே அவர்கள். 8வது குழந்தையாக பிறந்தவர் 6 விரல்களுடன் பிறந்ததினால் ஆறுமுகம் என்று பெயர் சூட்டப்பட்டார். பின்னர் வாசுதேவன் என்றும் அழைக்கப்பட்டார். சாத்து நாயர் இசை ஆர்வலர். தன்னுடைய 8 குழந்தைகளுக்கும் இசை ஊட்டி வளர்த்தார். அம்மாளு அம்மையாரை தவிர குடும்பத்தில் உள்ள அனைவரும் பாடக்கூடியவர்கள். ஆறுமுகம் எனும் மலேசிய வாசுதேவனுக்கு ஆரம்ப கால குருவாக இருந்தவர் தந்தையாயினும் பின்னர் அவரை வழிநடத்தியவர் அவரின் அண்ணன் வேலுச்சாமி. மலேசிய வாசுதேவன் முதன் முதலில் மேடையேறியது அவரின் 8வது வயதில். நடிப்பு மற்றும் இசையில் மட்டுமே ஆர்வம் கொண்ட மலேசிய வாசுதேவன் பள்ளிப்படிப்பில் அதிகம் ஆர்வம் செலுத்தவில்லை. என்றாலும் தமிழில் மோகம் கொண்டு வெறியுடன் அதை பயின்றார். வாசுதேவன் இளம் பருவத்தை செலவழித்தது மலேசியாவின் மேடை நாடகங்களில். அவர் பங்கேற்ற ஒரு நாடகம் ரத்தப்பே. இந்த நாடகத்தை படமாக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அந்த காலத்திலேயே அதன் தயாரிப்பாளர் ரத்தப்பே நாடகத்தில் நடித்த கலைஞர்களை தமிழ்நாட்டிற்கு அழைத்துச் சென்றார். தாய் சம்மதிக்கவில்லை என்றாலும் கூட பிடிவாதம் பிடித்து மதராசப்பட்டினத்தில் காலடி எடுத்து வைத்தார். மதராசப்பட்டினத்தில் கால் பதித்தவுடன் அவர் செய்த முதல் காரியம் அவரின் கடவு சீட்டை கிழித்து போட்டது. வாழ்வோ சாவோ, இனி சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்று தீரா தாகத்துடன் செயல்பட்ட மலேசிய வாசுதேவனிடம் அவரின் இறுதி காலத்தின் போது அவரின் மிகப்பெரிய வருத்தம் என்னவென்று கேட்டபொழுது, தன் கடவு சீட்டை கிழித்து போட்டதினால் தன் தாயின் இறுதி சடங்கிற்கு போக முடியாமல் போனது அவரின் மிகப்பெரிய வருத்தம் என்று கூறினார். இந்தியாவில் காலடி வைத்த வாசுதேவனின் மிகப்பெரிய ஆசை ஒரு பெரிய நடிகனாக வேண்டும் என்பதுதான். மதராசப்பட்டினத்தில் பட்டினியாய் பல காலங்கள் பல சினிமா கம்பெனிகளுக்கு ஏறி இறங்கி எலும்பும் தோலுமாக இருந்த வாசுதேவனுக்கு படத்தில் நடிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. அதிர்ஷ்டவசமாக அவருக்கு கிடைத்தது பாடும் வாய்ப்பு. டெல்லி டு மெட்ராஸ் படத்தில் பால் விக்கிர பத்மா என்ற பாடலே அவரின் முதல் பாடலாகும். இசை தி குமார். பின்னர் பாவ்லர் பிரதர்ஸ் இசைக்குழுவில் சேர்ந்து சில மேடை கச்சேரிகளில் பாடத் தொடங்கினார். இசைஞானி இளையராஜா, அவரின் அண்ணன் பாவலர், தம்பி அமர் சிங் இவர்களுடன் பாரதி ராஜா அனைவரும் சினிமா வாய்ப்பிற்காக அலையத் தொடங்கினார்கள். கச்சேரிகள் குறைவு, சாப்பாட்டிற்கு திண்டாட்டம், ஒரே ரொட்டி துண்டை நால்வரும் பகிர்ந்து கொண்ட அனுபவங்கள் அநேகம். பசிக்கு ஒரு கிளாஸ் டீயை பகிர்ந்து கொண்ட அனுபவங்களும் ஏராளம். அந்த காலகட்டத்தில் மலேசிய வாசுதேவன் சி எஸ் ஜெயராமன் குரலில் வந்த சினிமா பாடல்களே அதிகம் பாடினார். அப்படிப்பட்ட ஒரு மேடை நிகழ்ச்சிக்கு வந்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் வாசுதேவனின் குரல் பிடித்து போகவே பாரத விலாஸ் படத்தில் இந்திய நாடு என் வீடு பாடலில் பஞ்சாபி பாணியில் பாடும் ஒரு சிறு பகுதியை பாட வைத்தார். பின்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தலைப்பிரசவம் எனும் படத்திலும் அவரை பாட வைத்தார். வாசுதேவனின் இசை பயணத்தின் முதல் திருப்புமுனை கொன்னகுடி வைத்தியநாதனின் இசையில் வந்த குமாஸ்தாவின் மகள் காலம் செய்யும் விளையாட்டு எனும் பாடலை பாடினார். அந்த காலகட்டத்தில் தான் வாசுதேவன் மலேசியாவை தன் பெயருடன் இணைத்துக் கொண்டார். மலேசிய வாசுதேவனை பாடகராக முத்திரை பதித்ததை இசைஞானி இளையராஜா என்றால் அது மிகையாகாது. அன்னக்கிளி படத்தின் மூலமும், பின்னர் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு எனும் 16 வயது நிலை படத்தின் பாடல் மூலமாகவும் புகழ் ஏணியில் ஏற வைத்தார் இசைஞானி.
ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழிக்குட்டி வந்ததின்னு யான குஞ்சி சொல்ல கேட்டு போன குஞ்சி சொன்னதுண்டு. அதை இல்ல சாமி
ஏனியில் ஏறத் தொடங்கிய மலேசிய வாசுதேவன் புகழின் உச்சியை எட்டினார். 8000 பாடல்களுக்கும் மேல் பாடினார். கிண்டல் பாடல்கள்,
கூடையில கருளாடு குண்டனில பூக்காடு, ஒரு முனு முடிச்சல முட்டாளானே கேளு கேளு தம்பி.
சோக பாடல்கள்,
தத்து எடுத்ததா என்னையும் தத்து கொடுத்து புட்டா பொன்மான செடி.
தத்துவ எழுச்சி பாடல்கள், நிகழ வைக்கும் பாடல்கள், முத்தாய்ப்பு பாடலாக சிவாஜி
சங்கரா சிவ சங்கரா ஜெய ஜெய சந்திரசேகர,
ரஜினி
மன்னா,
கமல்
பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லிவாசம்,
பிரபு
டிவி சினுக்கெடுத்து பூவை முடிஞ்சு வந்த போது பொண்ணே,
ராமராஜன்
ஒரு விட்டு ஒரு வந்து,
பிரபுதேவா என பல முன்னணி நட்சத்திரங்களுக்கு பின்னணி குரலாக இருந்தவர் மலேசிய வாசுதேவன். எம் எஸ் விஸ்வநாதன், இசைஞானி இளையராஜா, சங்கர் கணேஷ், தேவா
உன்னில் உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வது காதல், உலகம் முழுதும் உலகம் காதல்,
ஏ ஆர் ரஹமான்,
வித்யாசாகர் முதல் இன்றைய தேவன் வரையில் பல இசையமைப்பாளர்களுக்கு பாடியுள்ளார் மலேசிய வாசுதேவன். திலீப்பினும் ஏ ஆர் ரஹமானின் முதல் டிஸ்கோ டிஸ்கோ ஆல்பத்திற்கு பாடியவர் மலேசிய வாசுதேவன். தன்னை இசையமைப்பாளராக அறிமுகப்படுத்தியது மலேசிய வாசுதேவன் தான் என்று ஆஸ்கர் நாயகன் ஏ ஆர் ரஹமான் கூறியுள்ளது இங்கு குறிப்பிடத்தக்கது. டிஸ்கோ டிஸ்கோ ஆல்பத்தை உருவாக்க உதவியவர் மலேசிய வாசுதேவன். நடிகராக வேண்டும் என்ற எண்ணத்தில் தமிழ்நாட்டிற்கு வந்த வாசுதேவன் அந்த தாகத்தை தீர்த்து கொண்டது அவர் எனக்கே சொந்தம் படத்தின் மூலம். 85 படங்களுக்கும் மேல் நடித்துள்ளார். குணச்சித்திர கதாபாத்திரங்கள் மற்றும் வில்லனாகவும் சக்கை போடு போட்டார் மலேசிய வாசுதேவன். வில்லனாக நடித்த மலேசிய வாசுதேவன் நிஜ வாழ்க்கையில் சாது, யாரையும் குறை கூறாது, இல்லை என்று வருபவர்களுக்கு யோசிக்காமல் அள்ளி கொடுப்பது தான் இவரின் இயல்பு. அவரை அறிந்த யாரும் அவரை வெறுத்ததாக சரித்திரம் கிடையாது. தமிழ் ஆர்வம் மலேசிய வாசுதேவனை கவிஞராகவும் ஆக்கியது. எண்ணம் தோன்றியது எழுத தோன்றியது எனும் கவிதை புத்தகத்தை அவர் வெளியிட்டார். தன் மகன் இசையமைத்த பலம் படத்திற்கும் ஒரு பாடல் எழுதியுள்ளார். அமரர் மலேசிய வாசுதேவன் கடைசியாக பாடியது பலே பாண்டிய படத்தில் தேவனின் இசையில் ஹாப்பி என்ற பாடல். மலேசிய வாசுதேவன் அன்னபூரணி பணிக்கரை 1976 ஜனவரி மாதம் 26 கைப்பிடித்தார். திருமணத்திற்கு பிறகு அன்னபூரணி தன் செல்ல பெயரான உஷாவை தன் பெயராக மாற்றி கணவரின் பெயரையும் இணைத்துக் கொண்டார். உஷா வாசுதேவன் வாசுதேவன் தம்பதியினருக்கு 3 குழந்தைகள். மூத்த மகன் யுகேந்திரன் மலேசிய வாசுதேவனின் செல்ல பிள்ளை.
ஒரு விழியில் காயம் என்றால் மறுவிழியும் கண்ணீர் சிந்தும் உனக்காக நான் எனக்காக நீ இரண்டு கைகள் இணைந்து வழங்கும் இனிய ஓசை இன்றும் என்றும் கேட்க வேண்டும் எனது ஆசை தந்தையே எனது உயிர் தந்தையே நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது.
பாடகர், நடிகர், இசையமைப்பாளர் என்ற சினிமாவில் வலம் வந்த யுகேந்திரன் தற்போது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் தயாரிக்கும் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். அவருக்கு திருமணமாகி தன் 3 குழந்தைகளுடன் நியூசிலாந்தில் வசித்து வருகிறார். 2வது மகள் பவித்ரா திருமணமாகி தன் கணவன் மற்றும் மகனுடன் மலேசியாவில் வாழ்ந்து வருகிறார். கடைசி மகள் பின்னணி பாடகி பிரசாந்தினி திருமணமாகி தன் கணவர் மற்றும் குழந்தையுடன் சென்னையில் வசித்து வருகிறார். அன்பான, பாசமான, அமைதியான நல்ல மனிதர் மலேசிய வாசுதேவன். கடவுளுக்கும் நண்பராக இருக்க வேண்டும் என்று இறைவன் ஆசைப்பட்டதால் தானோ மலேசிய வாசுதேவனை தன் பக்கம் அழைத்துக் கொண்டான். பூங்காற்று திரும்பாது, சென்றிருந்தால் தானே திரும்புவதற்கு. தன் பாடல்கள் மூலம் அழியாத இடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார் மலேசிய வாசுதேவன்.
வசந்தமே சுகந்தரும் சுகந்தமே.
நம்ம அழகான ஆக்லாந்துல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-540. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா. நம்ம அடுத்து வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால் ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Or for our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. SaffronIndianRestaurant.co.nz. For more specials and events, follow us on Facebook.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மறி மறி நின்ற தியாகராஜ கீர்த்தனையை பாடும்போது எத்தனை பேருக்கு அதனுடைய பொருள் புரியும், அதை ரசிக்க முடியும்? அதைத்தான் இளையராஜா மிக எளிமையான முறையில் அதே ராகத்தில் சிந்து பைரவியில் பாடறியேன் படிப்பறியேன்னு ஒரு பாடல் வச்சார். அதனால என்ன போல இருக்கவங்க எல்லாருமே அதை ரசிச்சு கேட்டோம். அதே மாதிரி தான் புறநானூறுன்னு சொல்லும்போது அது இலக்கியம் படித்தவங்களால் மட்டும்தான் அதை ரசிக்க முடியும். அதை நான் பார்த்தசாரதி அவர்கள் ஒரு ஒரு செயலுக்கும் ஒரு கதை வடிவில் அந்த விளக்கம் கொடுத்துருக்கார். அந்த கதையை நம்ம வாசிக்கும் போது அதனுடைய செயலுடைய அர்த்தம் மிக இலகுவாக நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்குது. அந்த மாதிரியான ஒரு கதை ஒன்றை உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். கதையோட பேர் ஒரு சொல். உறையூரில் சோழன் நலங்கிளியனுடைய தம்பி மாவளத்தான். அவனும் கண்ணனார் என்ற புலவரும் பொழுது போகிறதுக்காக சொக்கட்டான் விளையாடிட்டு இருக்காங்க. கண்ணனாருக்கு சொக்கட்டான் விளையாட்டில் அவ்வளவு அதிகமான பழக்கமோ திறமையோ கிடையாது. ஆனால் அவரோட விளையாடிக்கிட்டு இருந்த மாவளத்தானுக்கும் அடிக்கடி அந்த விளையாட்டை விளையாடி நல்ல பழக்கமும் திறமையும் இருந்தது. சாதாரணமாக இந்த மாதிரி திறமையால் ஏற்றத்தாழ்வு இருக்கவங்க எதிரெதிர உட்காந்து விளையாடும் போது தொடக்கத்திலே தகராறு வந்து விளையாட்டு முடிஞ்சு போயிடும். ஆனால் இங்கே மாவளத்தானுக்கும் கண்ணனாருக்கும் இடையே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குற பண்பும் நட்பும் அன்பும் இருந்ததுனால விளையாட்டை முக்கியமாக நினைக்காம ஏதோ பொழுதுபோக்குக்காக விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. வேறொருத்த இந்த விளையாட்டுக்கு கூப்பிட்டுருந்தா புலவரான கண்ணப்பனா கண்ணனார் இதுக்கு போயிருக்கவே மாட்டார். ஆனால் தன்னோட நண்பன் கூப்பிட்டதுனால அவன் மனசு புண்படுமேன்றதுக்காக விளையாடுறதுக்கு சரின்னு சொன்னார். சொக்கட்டான் விளையாட்டு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. நேராக பொழுதுபோக்குக்காக விளையாட்டுன்ற நில மாறி விளையாட்டுக்காக பொழுதுபோக்குன்ற அளவுக்கு ரெண்டு பேருக்குமே ஆட்டத்தில் சுறுசுறுப்பு வந்துருச்சு. ரெண்டு பேரோட சொக்கட்டாங்காய்களும் வேகமாக இடமாற ஆரம்பிச்சது. ஆட்டம் சுவை அம்சத்தின் எல்லையில் போய் நின்றுச்சு. ரெண்டு பேரும் சுற்றுப்புறத்தை மறந்து நேரத்தை மறந்து அவ்வளவையும் தங்களையே மறந்து இந்த விளையாட்டில் லயிச்சு போயிட்டாங்க. தொடக்கத்தில் இருந்த அசுவராசியம் நீங்கி என்னோட வெற்றி என்னோட தோல்வின்னு ரெண்டு பேருமே அவங்கவுங்க வெற்றி தோல்விக்காக கவனமாக விளையாட தொடங்கினாங்க. இப்போ புலவருக்காக மாவளத்தானோ மாவளத்தானுக்காக புலவரோ விட்டு கொடுக்க விரும்பாத அளவுக்கு தனக்காக ரெண்டு பேரும் விளையாடினாங்க. எவ்வளவுதான் உணர்ந்து விளையாடினாலும் கண்ணனார் அந்த விளையாட்டுக்கு புதுசு தானே, அதனால மாவளத்தனோட கையை தான் ஓங்கி இருந்துச்சு. ஆட்டம் தவறாமல் புலவரோட காய்கள் ஒவ்வொன்றா வெட்டிட்டு வந்தான் மாவளத்தான். புலவர்னால எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தும் ஒரு ஆட்டத்தில் கூட மாவளத்தானை ஜெயிக்க முடியல. தொடர்ந்து வெற்றி பெற்ற மாவளத்தானை பார்க்கும்போதே தான் கண்ணனாருக்கு தோல்வி இயக்கத்தில் கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சுது. சந்தர்ப்பம் மனுஷங்களை எப்படி கெட்டவங்களாக்கிடுறதுன்றது எத்தனை உண்மைன்றது இதில் புரியுது. எப்படியாவது ஒரு தடவையாவது மாவளத்தானை ஜெயிச்சிடணுன்ற ஆசையினால புலவர் ஒரு நேர்மை இல்லாத முடிவு ஒன்றை தனக்குள்ளே பண்ணிக்கிட்டார். அந்த முடிவுடைய விளைவு என்ன ஆகுன்றத அவரப்ப யோசிக்கவே இல்லை. சூதாட்டத்தில் தாம் வெற்றி பெறணுன்றதுக்காக மறைமுகமான குறுக்கு வழி ஒன்று அவருக்கு தெரிஞ்சிருச்சு. மாவளத்தானுக்கு வெற்றியை தர்ற காயில் ஒன்று தன்னோட மேலாடையில் அவன் அறியாமையே எடுத்து மறைச்சி வச்சுக்கிட்டார். திடீர்னு அவர் இப்படி திருட்டுத்தனம் செஞ்சதை கொஞ்ச நேரத்திலே மாவளத்தான் கண்டுபிடிச்சிட்டான். அந்த ஒரு நிமிஷத்தில் அவனுக்கு ஏற்பட்ட கோபத்தினால தான் எதிர உட்கார்ந்து விளையாடுறவர் தன்னோட மதிப்பிற்குரிய புலவர் என்றதையே மறந்துட்டான். கோப மிகுதினால என்ன செய்யறோன்றதே தெரியாம தன் கையில் இருந்த இன்னொரு காயால புலவர் மண்டையை குறி வச்சு ஒரே போடு. அந்த காய் மண்டையில பட்டு நெத்தியனுடைய மேல் விளிம்புல ஆழமா தாக்கி ரத்தம் கசிஞ்சிருச்சு. அவன் இப்படி செய்வான் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. தான் செஞ்சது குத்தோன்னா கூட அவன் செஞ்ச வன் செயல் அவர் காத்திரத்தை உண்டாக்கிருச்சு. ரத்தம் கசிகிற நெற்றியை வலது கையால அமுக்கிக்கிட்டே, நீ சோழனுக்கு பிறந்த மகன்தானான்னு அவனை நோக்கி இடி போன்ற குரல்ல கேட்டார். அவரோட இந்த ஒரு சொல்லோட பொருள், சோழன் தம்பி அவர் மேலே எரிஞ்ச சொக்கட்டான் காயை விட வன்மையா அவனை வருத்தக்கூடியதா இருந்தது. அரச மரபுல பிறந்த வேறொருவனை பார்த்து புலவர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாருன்னா அவர் தலை அந்த கணமே தரையில உருண்டிருக்கும். ஆனா மாவளத்தான் அவருடைய அநாகரியமான பண்பில்லாத இந்த வினாவை கேட்டும் கோவப்பட்டு எந்திரிக்காம நாணி போய் தலை குனிச்சு உட்கார்ந்துருந்தான். காரணம் என்னன்னா, ஆத்திரத்தால தான் செய்துட்ட காரியம் புலவரோட கேள்வியை விட அநாகரிகமானதுன்னு அவன் சொக்கட்டாங்காயை விட்டெறிஞ்ச அடுத்த நிமிஷமே அவன் உணர்ந்துட்டான். அவன் அப்படி உட்கார்ந்துருந்தது தன்னோட பிழைக்காகத்தான். அடே, நீ குளத்தில் பிறந்தவன் தானான்னு அவ்வளவு கடிய முறையில கேட்டும் கூட மாவளத்தான் பதில் பேசாமல் நாணி தலை குனிஞ்சு உட்கார்ந்துருக்கதை பார்த்த புலவர் ரொம்ப வியப்படைஞ்சார். அவனையே உத்து பார்த்தார். அப்படி பார்த்த அப்பதான் அவரும் ஆறாமர சந்திச்சார். இவ்வளவும் நடக்கிறதுக்கு காரணமா இருந்த முதல் குற்றம் நான் அவனுடைய சொக்கட்டான் காயை திருடுனது தானே. ஆத்திரத்துல அவன் தான் எரிஞ்சிட்டான்றதுக்காக நான் இவ்வளவு நாகரிகம் இல்லாத ஒரு வார்த்தையை வீசியிருக்க வேண்டாம். நானே குற்றத்தை பண்ணிட்டு அவனை போய் தூட்டுறது எவ்வளவு அறியாம. என்னோட அறியாமையால அவன் தலை குனிஞ்சு உட்காந்துருக்கானேன்னு பக்கத்துல போய் அவன் கையை பிடிச்சிக்கிட்டு உருக்கமான குரல்ல, வளவா என்னை மன்னிச்சிடு, உன்னை நோக்கி ஆத்திரத்தில் விடுத்த பண்பற்ற அந்த சொல்ல நீ மனசுல வச்சுக்க கூடாது. குற்றத்தை முதல்ல செஞ்சவன் நானா இருக்க, நீ ஏன் குத்தம் செய்தவன் போல நாணமா உட்கார்ந்துருக்க? இது இல்லவா உயிர்க்குடியார் பிறந்தார் பின் பண்பு. உன்னோட இந்த உயரிய பண்பு காவிரி மணலை காட்டிலும் பண்ணால் வாழ்கன்னு அவர் சொல்லி முடிச்ச அதே சமயத்துல மாவளத்தானும் அவரோட குலைவான குரல்ல, புலவர் பெருமானே, இந்த காட்டு மிராண்டியை விட கேவலமா உங்கள்கிட்ட நடந்துகிட்டேன். உங்க நெத்தியில வழியிற ரத்தமே இந்த பாவி ஆத்திரத்தால வந்ததுதானே. நான் ஆசையால தவறு செஞ்சேன், நீ ஆத்திரத்தால தவறு செஞ்ச, அதனால இருவருமே தவறுகளை உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னார் புலவர். தவறுகளை மறைக்கிறதா பண்பாடு, உணர்வது தானே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான். நன்றி, வணக்கம்.
எனது உயிர் நண்பனே, நீண்டராய் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்ந்து. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்டராய் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்ந்து.
அப்படின்னாரு
அவ்வளவு பெரிய மனுஷன் இல்லாண்டு நம்ம டக்குன்னு உட்கார்ந்தா அசிங்கமாயிடும் இல்லையா, அதனால இல்ல நான் பரவாயில்ல நான் நிக்கிறேன் அப்படின்னு. டேய் உட்கார்றா அப்படின்னாரு. சரி உட்காந்தேன். உட்கார்ந்த உடனே நீ பெரிய பாடகண்டா, அதுக்குதான் உன்னை உட்கார சொன்னேன் அப்படின்னா. என்னன்னா அவ்வளவு பெரிய மேதை, அடுத்தவர்களுடைய திறமையை மதிக்கக்கூடியவர். அங்க என்ன நடிகனா அவர் உட்கார சொல்லல, நான் வந்து நிறைய பாடல்கள் பாடி போல் வாங்கியிருக்கிறதுனால அந்த அந்த பாடகனுங்கிற வந்து அந்த அந்த ஒரு அந்தஸ்தை எனக்கு கொடுத்து உட்கார சொன்னாரு. உட்கார சொன்னாரு. அப்போ கேட்டாரு, என்ன என்ன பாடுற இப்பெல்லாம் பாடுறியா அப்படின்னாரு. இல்லைன்னா முன்ன மாதிரி இல்லை, இப்போ கொஞ்சம் குறவு தான் அப்படின்னு. ஆமாம்மா, எல்லாம் சின்ன சின்ன பசங்க நடிக்க வந்தேன், நீ எனக்கெல்லாம் பாடிட்ட. இப்போ வர்ற பயிலெல்லாம் சின்ன சின்ன பயிலுவ, என்ன அவங்களுக்கு பாடுறதெல்லாம் கொஞ்சம் சின்ன வாய்ஸஸ் தான் தேடுவாங்க. அதனால ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, நீ நிறைய பாடிட்ட. அதுலேயும் முதல் மரியாதையில் பாடினியே நீ பூங்காத்து. அவர் பாடி காட்டுவார், நல்ல பாடி காட்டுவார். பூங்காத்து திரும்பமான பாடி காட்டி இந்த ஒரு பாட்டு போடும்டா, என்ன எத்தனை காலங்கள் போனாலும் இது பாட்டு உன் பேர் சொல்லும். ஒரு மாதிரி அவர் வீட்டுக்கு போயிருந்தப்போ நான் வெளியில அந்த விஸ்டர்ஸ் ஹாலில் உட்காந்துருந்தேன். அப்ப உள்ள அவர் வந்து இந்த சந்தான பாரதின ஒரு டைரக்டர் இல்லையா, அவரு அவங்ககிட்ட வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருந்த உடனே நான் அப்படியே வெளியில வந்து பார்த்தா நான் உட்காந்துருந்தேன். என்ன இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னா, நாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ், அது சந்தான பாரதி நாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். என்ன இங்க உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இல்ல சும்மா பிரபு பார்க்க வந்தேன். அது கேட்டு அவர் உள்ள இருந்து யார் அது அப்படின்னாரு. மலேசியா வந்திருக்கான் அப்படி வந்தாரு. நீ ஏன்டா இங்க உட்காந்துருக்க, இது விசிட்டர்ஸ் ஹால்ரா, அண்ணா வீட்டுக்கு வந்தா நீ நேரம் உள்ள வர வேண்டியது தானே அப்படின்னாரு. வர அப்படின்னு நேர கூட்டிகிட்டு அவங்க உள்ளார இருக்கிற ஹால்ல கூட உட்கார வைக்கல. காலையில மணி 9 நேரா டைனிங் ஹால் கூட்டு போயிட்டாரு. அங்க கூட்டு போய் டைனிங் டேபிள் உட்காரு அப்படின்னாரு. பசியாட்டியா, டிஃபன் சாப்பிட்டியா, பசியாக இருந்தாலும் கேட்க மாட்டாங்க டிஃபன் சாப்பிட்டியா அப்படின்னாரு. ஆ சாப்பிட்டேன், என்ன அண்ணா 8:30 டிஃபன் சாப்பிட்டியா நீ, ஏன்டா போய் சொல்கிற, நல்ல வண்டுதான்டா சொல்கிறா. அப்புறம் கமலாமாவை கூப்பிட்டு தோசை போடுமா தம்பிக்கு அப்படின்னு தோசை போட வச்சு என்ன சமையலை கொடுத்து சாப்பிட வச்சு அவ்வளோ பிரியமானவர், ரொம்ப குழந்த மாதிரி, ரொம்ப அந்த அன்பு வந்து. அதாவது அவர் இறந்த போது யாரோ ஒரு நடிகர் இறந்தார் அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம நம்முடைய தந்தை இறந்து போன மாதிரி ஒரு ரொம்ப அந்த மாதிரி ஒரு ஃபீல். அது சொல்ல முடியல, அது அந்த துக்கங்களை வந்து சொல்ல முடியல. ஏன்னா திரையுலகத்துல பாக்குறப்போ அது பெருமையா இருக்கு. ஒரு பெரிய மக்கள் திலகம், நடிகர் திலகம் அவங்கெல்லாம் மறைஞ்சு போய் வி கே ராமசாமி இப்படிப்பட்ட மிகப்பெரிய நடிகர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஏதோ ரொம்ப காலியா இருக்கிற மாதிரியே இருக்கு. அதனால அவங்க இன்னும் நீண்ட காலம் வாழ முடியாதுன்னு வைங்க. ஒரு மனிதன் பிறந்தால் இறப்பது என்பது உண்மைதான். ஆனா இது பெரிய பொக்கிஷங்களாச்சே, இந்த பொக்கிஷங்கள் மறைவுதான் நமக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தது. அது மாதிரி அவருக்கெல்லாம் பாடக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் எங்கேயா இனிமே கிடைக்கும், யாருக்கையா கிடைக்கும்.
அல்லது நேயர்களே, நடிகர் திலகம் அவர்களை பற்றி திரு மலேசியா வாசுதேவன் அவர்கள் கூற கேட்டோம். ஐயா அவர்களுடைய பாடல்களை கேட்டோம், பேச்சினை கேட்டோம், பெருமைகளை கேட்டோம். ஒரு பெரிய கலைஞனுக்கு சிறப்பு செய்த நிறைவோடு இன்றைய நிகழ்ச்சியினை முடிக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி சிறக்க உதவிய திரு யுகேந்திரன் அவர்களுக்கும் திருமதி அன்னபூர்ணி கல்யாண சுந்தரம் அவர்களுக்கும் நன்றியினை கூறி வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகளை முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போமா.
ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன தேவைகள் அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு, இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு.